الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم. وقال النبي عليه الصلاة والسلام كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகோக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் உலகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் வெறும் கையுடன் வந்தோம், எதையும் எடுத்துக்கொண்டு வரவில்லை. உலகத்திற்கு வரும் பொழுது ஆடை கூட இல்லாமல் நிர்வாணமாகத்தான் வந்தோம். அதே போன்று மரணித்ததற்கு பின்னால நாம் மறுமையுடைய அந்த பயணத்திற்கு செல்லும் பொழுதும் வெறும் கையுடன் தான் செல்ல போகின்றோம். அந்த கஃபனுடைய ஆடையை மாத்திரம் அணிந்து கொண்டு எங்களை அனுப்பி வைப்பார்கள். உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒன்றும் இல்லாமல் வந்தோம், மீண்டும் ஆகிராவுக்கு செல்லும் பொழுதும் பெருங்கையுடன் செல்கிறோம், செல்லவிருக்கிறோம். இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் சில காலம் நாங்கள் வாழவிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில வேளை 60 வயசு, சில வேளை 70 வயசு, சில வேளை 100 வயசு. அல்லாஹ் யார் யாருக்கு எவ்வளவு வாழ்நாளை நிர்ணயித்திருக்கிறானோ அந்த காலங்களை முடித்து விட்டு நாம் எல்லோரும் சென்று விடுவோம். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு சில தேவைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது உணவுடைய, உடையுடைய, இடத்துடைய, ஆரோக்கியத்துடைய, இன்னொரு என்ன பல தேவைகள். இந்த தேவைகளை நிறைவு செய்வதற்காக வேண்டி வஸ்துக்களையும் சாதனங்களையும் அல்லாஹுதான் நமக்கு பங்கு வைத்து தருகின்றான். குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல சூரா ஜுஹ்ருஃப்ல கூறுகின்றான் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் أهم يقسمون رحمة ربك نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا. அல்லாஹ்வுடைய அருட்கொடையை அவர்களா என்ன பங்கு வைக்கின்றார்கள், இல்லை நாமே பங்கு வைக்கின்றோம். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும், உலகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தேவைகளை நாமே அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்திருக்கின்றோம். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வரஃபனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகித பஅதஹும் பஅதன் சுக்ரியா.
அவர்களில் மனிதர்களில் சிலர் சிலருக்கு ஊழியம் செய்வதற்காக வேலை செய்து கொடுப்பதற்காக சிலர்களை விட சிலர்களுடைய தரங்களை நாமே உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்னால் உள்ள செல்வமோ பணமோ ஆரோக்கியமோ இது போன்ற இந்த அருட்கொடைகள் அனைத்தையும் தன்மை தவிர நாம உருவாக்கி கொண்டதல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் தந்திருக்கிற இந்த அருட்கொடைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம்மிடம் வினவுவான். எவ்வளவு நியமத் பெரிசாக இருக்குமோ அந்த அளவுக்கு கேள்வி கணக்கும் பெரிசாக இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், சும்மல துஸ் அலுன்னும், ஒவ்வொரு அருட்கொடைகளை பற்றி நீங்கள் மறுமை நாளில் கேட்கப்படுவீங்க. இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், கடும் குளி கடும் சூடான நேரத்தில் நாம் குடிக்கக்கூடிய குளிர்ந்த நீரை பற்றியும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் கேட்பான். கடும் சூட்டிலே நடந்து கொண்டு செல்கிறோம், அந்த நேரத்தில் நிழல் பெறுவதற்காக வேண்டி ஒரு மரத்திற்கு கீழால் அமர்ந்தால் அதை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். அதே மாதிரி தான் காலிலே செருப்பு அணிகின்றோம் என்றால் அந்த செருப்பை பற்றியும் அல்லாஹ் கேட்பதாக பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நம்முடைய சிந்தனை சக்தியாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், கேள்வியாக இருக்கலாம், இவைகளை நாம உருவாக்கி கொண்டதல்ல. படித்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அதனால தன் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உங்களுக்குள்ள இந்த செவிப்புலன், கேள்வி கேட்கக்கூடிய, காதால கேட்கக்கூடிய அந்த தன்மை, கண்ணால பார்க்கக்கூடிய அந்த சக்தி, உள்ளத்தால சிந்திக்கக்கூடிய அந்த இதயம், இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் கியாமத்துடைய நாளையில் கேட்கப்படுவீர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ் தந்திருட அருட்கொடைகள் நியமத்துகள் ஒரு விதத்தில் அமானத், அமானிதம். இந்த ஒவ்வொரு நியமத்தை பற்றி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே கேட்பான், தாயை தாயிடத்திலே கேட்பான், குழந்தைகளை பற்றி தலைவன்ட கேட்பான், அவருடைய நாட்டிலே உள்ள ஊர் மக்களை பற்றி. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன்ற ஐயத்தே, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள். என்ற ஐயத்தி, ஒரு நாட்டுடைய ஒரு ஊருடைய தலைவன் அந்த குடிமக்களுக்கு அவன் நீதம் செலுத்தினானா, அநியாயம் செய்தானா, அவர்களுடன் நல்ல முறையில் நடந்தானா, இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் அவனிடத்திலே அல்லாஹ் கேட்பான். ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியன், எங்கட வீட்டில வேலை செய்யறவராக இருக்கலாம், கடையில வெட்டியில வேலை செய்யறவராக இருக்கலாம், அவரிடத்திலும் கேள்வி கேட்கப்படும். உங்களுடைய எஜமானுடைய சொத்தை நீங்க எப்படி பாதுகாத்தீங்களா, மிஸ்யூஸ் பண்ணினீங்களா? ஒரு குடும்ப தலைவன் கேட்கப்படும். ஒரு பெண்ணிடம் கேட்கப்படும், தன்னுடைய கணவனுடைய வீட்டை எப்படி பாதுகாத்தால், பராமரித்தால், அந்த குழந்தைகளை எந்த முறையிலே வளர்த்தால், கயாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய கேள்வியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சிலர் நினைக்கின்றார்கள், என்னுடைய புள்ள நான் எப்படியும் நடப்பேன், நான் எப்படியும் வளர்ப்பேன். சில சோசியல் மீடியாக்களை நீங்க பாப்பீங்க, சில வயது முதிர்ந்த அந்த முதிரான ஆண்கள் பெண்களை வீட்டில் உள்ள சாதாரணமானவர்கள் அடித்து சித்திரவதை செய்யறது, சில வேளை தாய் சின்ன குழந்தையை அடித்து பயங்கரமாக தாக்கிறது, சில நேரங்களில் சில மதரசாக்களில் சில உஸ்தாதுமார்கள் மாணவர்களை தாக்குவது. நினைக்கிறாங்க எங்களுக்கு வேண்டியது செய்யலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இல்ல, எங்கட பிள்ளையாக இருக்கலாம், அதற்கும் ஒரு வரையறை, அவர்கள் எல்லோருடனும் நீதமாக நடக்கணும். மூத்த புள்ள, கடைசி பிள்ள, ஆண் பிள்ள, பெண் பிள்ள, எல்லோருடனும் நீதமாக நேர்மையாக நடக்கணும். நபி அவர்கள் சொன்னார்கள், வத்தகுல்லா, உங்களோட பிள்ளைகளுடைய விடயத்தில் நீதமாக நேர்மையாக நடவுங்க. ஒருவருக்கு ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரி நடப்பதற்கு அனுமதி இல்ல. ஏன் ஒரு ஜட்ஜ் நீதிபதியாக இருக்கலாம், அவரும் நினைத்த மாதிரி நடக்கேலா, அவரும் நினைத்த மாதிரி தீர்ப்பளிக்கேலா. வாவி பிரதிவாதி ரெண்டு பேருடைய பேச்சையும் கேட்கணும். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், ரெண்டு பேருடைய பேச்சை கேட்டா தான் உங்களுக்கு சரியான முறையில தீர்ப்பளிக்கலாம். அந்த நீதிபதி ஜட்ஜ் கோபமா இருக்கிற நேரத்துல தீர்ப்பளிப்பது கூடாது. ஒரு ஜட்ஜ், ஒரு நீதிபதி கோபமாக இருக்கிற நேரத்தில் அவர் தீர்ப்பளிக்க கூடாது. இந்த கோபத்தில் தவறுதலாக தீர்ப்பளித்து விடுவார். ஜட்ஜாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஏன் ஆசிரியராக இருக்கலாம். ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுடனும் மாணவிகளுடனும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்ளணும். சில மாணவ மாணவிகளுடன் நல்ல முறையில, சில மாணவ மாணவிகளுடன் அதாவது மோசமான முறையில, அவர்களை கணக்கெடுக்கிறல்ல, அவர்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்றல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் அறிந்த ஒரு விடயத்தை பற்றி அவரிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டு அதை அவர் மறைத்தால் கியாம நாளில் நெருப்பாலான கடிவாளம் அவருடைய கழுத்துல போடப்படும் என்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆக உலகத்தில் வாழக்கூடிய எந்த பொறுப்புதாரி, வீட்டுடைய தலைவனாக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், முதலாளி, தொழிலாளி, நாட்டு தலைவன், குடிமக்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில பொறுப்புதாரிகள். அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், சமீப காலமாக சில பொறுப்புகளை ஒரு சில பெரிய பாக்கியமாக கருதுகிறார்கள். எக்கச்சக்கமான பொறுப்புகள் இப்பொழுது வந்துவிட்டது. வீட்டுடைய பொறுப்பு, குடும்பத்துடைய பொறுப்பு பரவாயில்லை, ஆனால் அதைவிட மீறி சமூக பொறுப்புகள், ஒவ்வொரு நிறுவனங்களுக்குரிய தலைவர்கள். நான் தனிப்பட்ட நிறுவனங்களை பற்றி பேசுகின்றேன். அது பாடசாலைகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம். இப்பொழுது அங்கே எப்படியாவது தலைவர் பதவி எடுப்பது, செயலாளர் பதவி எடுப்பது, அதற்குள்ளே என்னுடைய பெயரும் வந்துவிட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய முயற்சிகள் இந்த நடந்து கொண்டிருக்குது என்ற ஒரு சிலர் நினைக்கிறாங்க. இதை பெரிய பாக்கியம் என்று. மேலான பெரியார்களே, சகோதர்களே, பாக்கியம் அல்ல, பாரம். பொறுப்பு என்பதை விட நெருப்பு மாதிரி இது. அந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரா, வெகு விரைவில் நீங்க தலைமைத்துவத்திற்கு ஆசைப்படுவீங்க, ஆனால் பைன்னஹா யௌமல் கியாமத்தி நதாமா கியாமனல்ல, அது மிகப்பெரிய கைசேதமாக அமையும். ஹதரத் அப்துல் ரஹமான் இப்னு சமுரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை தாருங்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், லா தஸலில் இமாரா, தலைமைத்துவத்தை கேட்காதீங்க, தலைமைத்துவத்திற்கு ஆசைப்படாதீங்க. ஃபைன்னகை நூதீதஹா அன் மஸ்அலத்தின் உகில்த இலைஹா, நீங்க கேட்டு அந்த தலைமைத்துவம் வந்தால் அதனுடன் நீங்க தனியாக விடப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வராது. நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு அந்த பொறுப்பை தந்தா உங்களுக்கு உதவி செய்யப்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த அரசியல் மாதிரி, அரசியல் கட்சிகள் உள்ள தலைவர்கள் மாதிரி, அல்லது தனி சுய கட்சியுடைய தலைவர்கள் மாதிரி, எப்படி வீடு வீடாக போய் ஓட் கேட்கிறத மாதிரி, போஸ்டர்கள் அடித்து எங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்ற மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். சில இஸ்லாமிய நிறுவனங்கள், அது மஸ்ஜிதுகளோ மதரசாக்களுடையோ, அந்த தலைமைத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்குது. இந்த அளவுக்கு இந்த ஹதரத் அபூதர் கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி, அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அலா தஸ்தஹ்மிலுனி, நீங்க என்ன ஒரு இடத்துக்கு கவர்னராக அனுப்ப கூடாதா? என்னை ஒரு இடத்திற்கு நீங்க கவர்னராக அனுப்ப கூடாதா? நபி அவர்கள் சொன்னாங்க, யா அபாதர், இன்னி அராக தஈஃபா, நீங்க ரொம்ப பலஹீனமானவர், உங்களை பலகீனமானவரா தான் நான் பார்க்கிறேன். உங்களால் இந்த பாவத் இந்த பாரத்தை சுமக்கேலா. இன்னி அராக்கா தாயிஃபா ஒயின்னஹா அமானா, இது மிகப்பெரிய அமானிதம். ஒயின்னஹா யோமல் கியாமத்தி ஹிஸியுன் வனதாமா, கயாமனால இது மிகப்பெரிய கேவலமாக மிகப்பெரிய கைசேதமாக ஆகிவிடும். அபூதர்ரே, நீங்க இந்த தலைமைத்துவத்திற்கு ஆசைப்படாதீர்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சின்ன குடும்பங்களுக்கு அல்லது வீட்டுக்கு அல்லது கடைக்கு தலைமைத்துவம் தலைமைத்துவத்தை எடுப்பது அதில் ஈடுபடுவது பரவாயில்லை, அது சின்ன விஷயம். ஆனால் ஒரு சமூகத்துடைய, ஒரு நாட்டுடைய, ஒரு ஊருடைய, உலகத்தில் உள்ள நிறுவனங்களில் ஆக பெரிய நிறுவனம் மஸ்ஜிதுடைய இந்த தலைமைத்துவம் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. நான் கொல்பிட்டி பள்ளியிலிருந்து பேசின இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, முழு இலங்கையில் உள்ள எல்லா மக்களும் இதை செவிமடுப்பார்கள். அதனால நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு சிலர்களுக்கு சரியான ஆசை மஸ்ஜிதில் நாங்கள் நிர்வாகம் செய்யணும், மீண்டும் மீண்டும் எகட போடை வரணும், நாங்கள் கடந்த காலங்கள் இவை இவைகள் எல்லாத்தையும் செய்தோம். சில ஊர்கள் இருக்குது, அந்த ஊருடைய மஸ்ஜிதுல ஆக முழு ஊர் மக்களும் லீவு காலங்கள்ல ஊர்களுக்கு வந்து அந்த ஊருடைய மஸ்ஜிது நிரம்பினா 2000 பேர், இவங்க 10,000 பேருக்கு தேவையான மஸ்ஜித கட்டுறது. ஏன், நாங்க எங்க காலத்துல செஞ்சோம், இவ்வளவு பெரிய பள்ளி இதுவரைக்கும் யாரு கட்டினாங்க? நாங்க கட்டினோம். உங்களோட காலத்திலே நீங்க கட்டி முடிக்கணும் என்பதல்ல, பின்னால வாரவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவர்களின் தொழில், அவர்களும் வியாபாரம், அவர்களும் சம்பாதிப்பாங்க, அவர்களும் நன்மையை கொள்ளையடிக்கணும். மேலான பெரியார்களே, சகோர்களே, நாங்க கட்டினோம், நாங்க அப்படி செய்தோம், நாங்க இப்படி செய்தோம். மேலான பெரியார்களே, சகோர்களே, மஸ்ஜிதுக்கு காப்பட் போடுவதோ அல்லது, நான் மீண்டும் சொல்கிறேன், நான் இந்த பள்ளியை வைத்து சொல்லல, மஸ்ஜிதுக்கு காப்பட் போடுவதோ அல்லது மஸ்ஜிதுக்கு வர்ண நிறங்களை பூசுவதோ அல்லது ஒவ்வொரு வகையான லைட்டுகளை போட்டு மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பதல்ல நிர்வாகிகளுடைய வேலை, அதையும் செய்யலாம். ஆனால் அதை விட ஆக முக்கியமானது, மஸ்ஜிதை நிர்வகிக்க கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பை அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல்யௌமில் ஆகிர் வஅகாம ஸலாத வஆத ஸகாத வலம் யக்ஷ இல்லல்லாஹ். உண்மையிலேயே அல்லாஹுடைய வீடுகளை மாளிகைகளை நிர்வகிக்க கூடியவர்கள்ட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான குவாலிஃபிகேஷன், மன் ஆமன பில்லா, முதலாவது அல்லாஹுவை நம்பணும், அவனின் மீதே முழுமையான நம்பிக்கை இருக்கணும். வலியோமில் ஆகிர், மறுமையுடைய நாள் ஒன்று இருக்குது, அங்கே நான் பிடிக்கப்படுவேன், அல்லாஹுக்கு முன்னால நிறுத்தப்படுவேன், நான் கேள்வி கணக்குகள் கேட்கப்படுவேன் என்று அந்த உணர்வு வரணும். அகாம சலா, தொழுகையை நேபமாக நிலைநாட்டுபவர். அதிலே அறிஞர்கள் கூறுகிறார்கள், எந்த மஸ்ஜிதுக்கு பொறுப்புதாரியோ அவர் அந்த மஸ்ஜிதுக்கு 5 வரணும். அப்படி வந்தால்தான் அந்த மஸ்ஜிதில் உள்ள சாதக பாதகங்கள் அவருக்கு விளங்கும். மாதத்தில் ஒரு முறை மீட்டினுக்கு வந்துட்டு போறதல்ல, வாரத்தில் ஒரு முறை ஜும்மாவுக்கு வந்துட்டு போவர்கள் அல்ல. ஆக சிறந்த தலைவர்கள் யாரு? அந்த மஸ்ஜிதுக்கு 5 ஜமாஅத்துக்கு அவர் வரணும், அகாம ஸலா, தொழுகையை நியமமாக நிலைநாட்டணும். இன்றைக்கு ஒரு சிலர் பேசுவாங்க, என்ன அவர்கிட்ட என்ன டிகிரி, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, நினைக்கிறாங்க மஸ்ஜிதுடைய பரிபாலம் நிர்வாகத்துக்கு எல்லாம் படிச்சவங்க வந்தா செய்யணும். படித்தவர்கள் இருக்கணும், நான் அதற்கு எதிர் அல்ல. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இந்த குவாலிஃபிகேஷன், இந்த தன்மைகள் இருக்கணும். அல்லாஹ்வை கொண்டும் ஆகிராவை கொண்டும் ஈமான் கொள்ளணும், நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கணும், நேமமாக 5 தொழுகைகளை விடாமல் தொழுது வரணும், ஜகாத்த முறைப்படி கணக்கு பார்த்து கொடுக்கணும். ஆக முக்கியம், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் பயப்படாதவராக இருக்கணும். இன்று அநேகமானவர்கள் யாரு பயப்படுவது? மஹல்லா வாசிகள் என்ன சொல்லுவாங்க, ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க அப்படி செஞ்ச இவங்க என்ன பேசுவாங்க, அவர்கள் இவர்களுடைய பேச்சை எல்லாம் எடுக்கேலாது. நாங்க அல்லாஹ்வை பயந்தா முழு உலகமும் இன்ஷா அல்லாஹ் எங்களை பார்த்து பயப்படும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது. அப்படியானவர் தான் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திற்கு வரணும், அல்லாஹுடைய பயம் இருக்கணும், மஸ்ஜிதுகளுடைய வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும். எங்களுடைய நாட்டில் உள்ள எத்தனையோ ஊர்கள் உள்ள அந்த மஸ்ஜிதுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட எத்தனையோ கட்டிடங்கள், காணிகள், வீடுகள் இந்த மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்றது. அதற்கு சரியான கூலிகள் எடுக்கப்படுவதில்லை. மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுடைய ஆகப்பெரிய கடமை என்ன? மஸ்ஜிதுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட அந்த பொருட்கள் பாதுகாக்கப்படணும், வக்ஃபுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும். அது மாத்திரமல்ல, மஸ்ஜிதில் உள்ள ஊழியர்களுடன் நல்ல முறையில நடந்து கொள்ளும். அது இமாம்களாக இருக்கலாம், முஅத்தின்களாக இருக்கலாம், அவர்களை வேலைக்காரர்கள் மாதிரி அவர்களை பார்க்கலா. இவர்கள் மட்டும் இந்த மஸ்ஜிதுகள் இல்லாட்டி மஸ்ஜிதுகள்ல யாரு தொழுக வைப்பது, குத்துபா ஓதுவது, அவங்களோட நிக்காஹை யாரு வந்து நடத்துவது, ரமதான்ல கியாமுல்லைலுடைய தொழுகையை யாரு தொழுவிப்பது? மேலான பெரியார்களே, சகோர்களே, கவலையான விஷயம், எங்களோட நாட்டில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உலமாக்கள் வெளிநாடுகளுக்கு சென்றுட்டார்கள். கத்தாரில் 500க்கும் மேற்பட்ட உலமாக்கள், அரபு ஒவ்வொரு நாட்டில, அது துபாயோ சவுதியோ, இன்னும் ஒவ்வொரு நாட்டுகள்ல நூற்றுக்கணக்கான 200க்கணக்கான உலமாக்கள். என்ன அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க? சில காலம் மஸ்ஜிதுகள் இருந்தோம், மதரசாவையும் சேர்த்துத்தான் கூறுகின்றேன், சில காலம் மதரசாக்கள் இருந்தோம், நாங்க 20 வருஷம் இருக்கிறோம், 10 வருஷம் இருக்கிறோம், அதற்கு பின்னால நாங்க விலகி போற நேரத்துல 2-3 மாசம் சம்பளத்தை தந்து அனுப்புறாங்க. இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய? எங்கட பெண் பிள்ளைகள் பெரியவர்கள் ஆக ஆனா திருமணம் முடித்து கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஒன்று வேணும். யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப 1 வருஷத்துக்கு மேல எங்கட நாட்டுடைய அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், நாங்க வாழ்க்கையுடைய தராதரம் பொருள்கள் ரொம்ப ஹை, 100 மடங்கு 200 மடங்கு ரெட்டிப்பாக 3 மடங்காக அதிகரித்து விட்டது. ஆனா மதரசாக்கள்ல மஸ்ஜிதுகள் இமாம்களுக்குரிய சம்பளம் என்ன? இன்னும் அதே மாதிரி. ஒரு சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம், ஒரு சில மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம், அங்கே கொஞ்சம் கூட்டி கொடுத்திருப்பார்கள். அதிகமான மஸ்ஜிதுகள் 1000-ஐயும் 10000-ஐயும் கூட்டி கொடுத்து 30000-40000 அவர்களுடைய மாச சம்பளத்தை வைத்து அவர்கள் என்ன செய்வாங்க? நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும் தானே, எங்களுக்கு இன்று 1 மாசத்துல நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம், எங்களோட வீட்டுடைய கரண்ட் பில் 40000-50000 நாங்க கட்டுறோம், வீக்கெண்ட்ஸ்ல ஃபேமிலியோட வெளியில போய் நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம் 20000-30000, ஒரு டாக்டரை சேனல் பண்ண போற டெஸ்டிங் சொன்னா 15000-20000, எங்கட வீட்டில் உள்ள 4 பேருன மொபைல் பில் எவ்வளவு, நாங்க இதெல்லாம் செலவழிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மஸ்ஜிதுகள்ல மதரசாக்கள் உள்ள இமாம்களுக்குரிய ஊதியம் மிக அதிகமாக கூட்டப்படல. அவர்களும் மனிதர்கள் அல்லவா? அவர்களுக்கும் குடும்பம் இல்லையா? மலக்கா அவர்கள், அவர்களுக்கு மனைவி இல்லையா? பிள்ளை குட்டிகள் இல்லையா? அவர்கள் பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதில்லையா? அவர்கள் பிரயாணம் செய்யறில்லையா? அவர்கள் கரண்ட் தண்ணி பில் லைட் பில் அவர்களுக்கு இல்லையா? அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவுக்குரிய செலவுகள் இல்லையா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யார் யாரெல்லாம் மஸ்ஜிதுல பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்களோ அத்துணை பேர்களும் கியாமத்துடைய நாளையில் அல்லாட்டவாக சொல்லணும். எத்தனை இமாம்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் வாங்க வசதி இல்ல, மில்க் பவுடர், அல்லது எடுத்த கடனை கொடுப்பதற்குரிய வசதி இல்ல. அவங்க சில வேலை வீடுகளை கூலிக்கு எடுப்பாங்க, அந்த கூலிக்கு எடுக்கிற வீட்டுக்கு முதல்ல ஒரு முட்பணம் கொண்டு கொடுப்பார்கள், அதை கடன் எடுத்து கொடுக்க அந்த கடனை அடைக்க வசதி இல்ல. ஆனா செலவுகள் கூடிருச்சுன்னு சொல்லி நாங்க எங்கட செலவை குறைச்சோமா? நாட்டில எல்லாம் விலை கூடிருச்சு, ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கூட்டம் குறைஞ்சா இருக்குது, எங்களோட திருமணம் கடந்த காலங்கள் எடுத்த திருமணங்கள் இப்ப எல்லாம் விலைவாசி கூடிருச்சுன்னு சொல்லி எங்களோட திருமணத்தை குறைச்சிட்டோமா? எங்கட பங்கனை குறைச்சிட்டோமா? மரபை கொண்டு போறத நிப்பாட்டினோமா? மருத்தோண்டி சாப்பாட்டை இல்லாமல் ஆக்கினோமா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாக நாங்க செய்கிறோம். மஸ்ஜித் மதரசாண்ட வந்தா அதுலேயும் கவலையான விடயம், சில மஸ்ஜிதுகள்ல 27க்கு சேர்ப்பாங்க ஊழியர்களுக்கு, பெருநாளைக்கு சேர்ப்பாங்க மஸ்ஜிதுல வேலை செய்யற ஊழியர்களுக்கு சேர்த்து அதையும் ஃபுல்லா கொடுக்கறல்ல, அதுல ஹாஃப் தான் கொடுக்கற. என்ன நடக்குது அதைத்தான் நான் சொல்ல வாரேன். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, நாங்க மத்ததுக்கெல்லாம் செலவு கூடினா மஸ்ஜிதுக்கு வர வேண்டிய சந்தாவை கூட்டுவோம். மஸ்ஜிதுடைய கடைகள் வீடுகளுக்கு தரக்கூடியவர்களுடைய அந்த மாத சம்பள அவர்கள் தர வேண்டியத்தை கூட்டி எடுப்போம். இங்க இருக்கக்கூடிய இந்த இமாம்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுக்கு தொடர்ந்து இங்க இருக்கலான்னு போனா எங்கட மஸ்ஜிதுகள் பாடாகிவிடும். அதற்கு பின்னால பொருத்தமான இமாம்கள் கிடைக்க மாட்டாங்க, பொருத்தமான கத்தீப்மார்கள் கிடைக்க மாட்டாங்க. எங்களோட அரபி மதரசாக்கள் தான் எங்களுடைய ஷரியாவுடைய அதாவது ஆணிவேர் அஸ்திவாரம். அது இப்பொழுது ஆட்டம் கண்டு கொண்டிருக்குது. ஏன் வளமையா கொடுக்கிறோங்க கொடுக்கிறாங்க போதாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தரவ சொன்னார்கள், லோ மாத ஜமலுன் பிஷாத்தியில் ஃபுராத்தி தியான் ல ஹஷீது ஐஎஸ் அலனி அல்லாஹு மின்ஹா. என்னுடைய ஆட்சி காலத்துல இந்த யூப்ரடீஸ் நதிக்கரையில ஒரு ஒட்டகம் பசியால செத்து விட்டது என்றாலும் அதை பற்றியும் கியாமன் அல்ல அல்லாஹ்வை தக்கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என்னுடைய ஆட்சிக்கு கீழான யூப்ரட்டீஸ் நதி கரையில ஒரு ஒட்டகம் சாவுது பசியால, அந்த ஒட்டகத்தை பத்தியும் அல்லாஹ் என்னிடத்துல கேட்பா நின்றார்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் நான் எதை சொல்ல வாரேன்டா, மஸ்ஜிதுக்கு செலவையில வீடுகளை கட்டுறாங்க, மஸ்ஜிதுகளை பெரிசாக்குறாங்க, வருமானம் வருவதற்காக வேண்டிய கடைகளை கட்டுகிறார்கள். ஆனால் பல வருஷமாக மஸ்ஜிதில் உள்ள இமாமுக்கு ஒரு நல்ல ரூம் உண்டில்ல, அவருடைய ஊதியத்தை கூட்டுவதற்கு யோசனைகள் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால மஸ்ஜிதுடைய மதரசாவுடைய எந்தெந்த பொது நிறுவனங்கள்ல யாரு சம்பந்தப்படுகின்றார்களோ அல்லாஹ்வ பயப்படணும். அவர்களால செய்யலாட்டி விட்டுட்டு போகலாம் தாராளம். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது, விட்ற மாதிரி இல்ல. எல்லாருக்குமே இந்த பதவி மோகம் வந்துருச்சு. இங்க எங்கட சமூகத்தில் இன்றைக்கு சோசியல் மீடியால வேறொரு மாதிரி போய் கொண்டிருக்குது. அதுல ஹீரோவாக ஆகணும், அதுல யூடியூபரா மாறணும், இதுக்கு 1000 2000 ஃபாலோவர்ஸ், 5000 10000 ஃபாலோவர்ஸ், என்ன இதை வச்சு சொர்க்கத்துக்கா போகலும்? மேலான பெரியார்களே, ஷைத்தான் எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறான். ஷைத்தானுடைய வலைகளை நாங்க வீழ்ந்து விடக்கூடாது, எங்கட ஆகிராவை நாங்க வீணாக்கிடக் கூடாது. ஒரு தடவையா ரெண்டு தடவையா எங்கட நாங்க முடியாது முடியாது என்று சொல்லி வற்புறுத்தியும் இருக்க சொன்னாங்க, அந்த பிரச்சனை இல்ல. அது இல்லாம நான் தான் வரணும், அதற்கு வேறையா முயற்சி செய்யற, திரை மறைவுக்கு பின்னால பணங்களை கொடுக்கற, முக்கியமானவர்களை வைத்து அவர்கிட்ட ரகசியமா பேசுற. ஏன் சமீப காலத்துல ஒரு மஸ்ஜிதுடைய தெரிவுடைய நேரத்தில் ஒரு ஆள் அடித்து கொலை செய்யப்பட்டார், கொலை வரைக்கும் போயிருக்குது. என்ன அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய தலைவராக இருந்து என்ன நடக்க போகுது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த தலைமைத்துவம் பதவி மோகம் என்பது சாதாரணமானதல்ல. சஹாபாக்கள் பயந்து நடுங்கினார்கள். நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால யாரு ஹலீஃபா? ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமரை தெரிவு செய்யுங்க. ஹதரத் உமர் கூறுகிறார்கள், இல்ல அபூபக்கரை தெரிவு செய்யுங்க. ஹதரத் உமர் சொன்னார்கள், அத் அஃதலு மின்னி, என்னை விட நீங்க சிறந்தவர்கள், நீங்க கலீஃபாவாக இருங்க. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்வார்கள், அந்த அக்வா மின்னி, என்னை விட நீங்க பலசாலிகள். இப்படி ரெண்டு பேருமே முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் யாரு? நபியுடைய வாயாலே சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர்கள். ஹதரத் அபூபக்கர் எட்டு சொர்க்கமும் நீங்க எங்கட வாசாலார உள்ளுக்கு வாங்க அழைக்கப்படுவார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையில நடந்தா ஷைத்தானுக்கு தைரியம் இல்ல அந்த பாதையில நடப்பதற்கு, அவன் வேறொரு பாதையில போவான். ஆனால் ரெண்டு பேருமே முடியாது என்று சொல்ல ஹதரத் உமர் சொன்னார்கள், அபூபக்கர் நீங்க ஹலீஃபாவாக இருங்க, உங்களோட என்னுடைய பலமும் இருக்கும், நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிறேன். அவரை வற்புறுத்தி ஹலீஃபாவாக ஆக்கிறார்கள். சரித்திர கிதாபுகள்ல வருது, 3 நாள் மஸ்ஜித் நபவியில ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொல்லுவாங்க, யா மஅஷர் அல் முஸ்லிமீன் கத் அகல்துக்கும் பைஅத்துக்கும் ஃபபாயிஉ மன் அஹ்பப்தும், உங்களோட பைஅத்தை நான் ராஜினாமா செஞ்சேன், நீங்க யாரு விருப்பமோ அவரை நீங்க தெரிவு செய்யுங்க. ஒவ்வொரு தடவையும் ஹதரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு எழும்பி சொல்வார்கள், லா நுகீலுக வலா நஸ்தகீலுக வலா கத்தமக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹயாதிஹி, நீங்க ராஜினாமா செய்யவும் ஏலா, உங்களுடைய ராஜினாமாவை நாங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். நபி அவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவருடைய முசல்லால நீங்க தான் தொழுக வைத்தீங்க, அதனால ஹிலாபத்துக்கு நீங்க தான் தகுதி. خالد بن الوليد رضي الله عنه شام தேசத்தில மிக பயங்கரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, திடீரென்று சொல்லி ஹதரத் அபூபக்கர் رضي الله عنه ஹதரத் خالد بن الوليد رضي الله عنه அவர்களை பதவி நீக்கம் செய்த நேரத்தில் என்ன சொன்னாரு, வல்லாஹி மா தரத்னா விலாயத்துக்கும் வலா சாஅத்னா அஸ்லுக்கும், அல்லாஹும் இது சத்தியமாக நீங்க எனக்கு பொறுப்பு தந்த நேரத்தில் நான் சந்தோஷப்படவும் இல்லை, நீங்க பொறுப்பை எடுத்த நேரத்தில் எனக்கு கவலையும் இல்லை. என்றால் சந்தோஷப்பட்டா தான் கவலை வரும். எனக்கு இந்த பொறுப்பு இது பயங்கரமானது. சஹாபாக்களுடைய வரலாறுகள் எக்கச்சக்கமான சரித்திரங்கள் இருக்குது. அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும்னு பயந்தாங்க, ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள பின்வாங்கினாங்க, இடையில பதவி நீக்கம் செய்யப்பட்ட. இன்றைக்கு என்ன யுத்தம் நடக்குது? ஒரு ஆளை நீக்கின அவர் தனியா போறது, அவருடன் ஒரு கோஷியை சேகரிக்கிறது, வாங்க இவங்களுக்கு எதிராக நாங்க செயல்படுவோம், நாங்க வேறொரு போம் வேறொரு டீம் வேறொரு போர்ட போன் பண்ணுவோம் என்று எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எங்கட சலஃபு சாலிஹீன்கள் இந்த தலைமைத்துவ விதத்துல எப்படி நடந்து கொண்டாங்க? ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அப்துல் மலிக் அவர்கள் ஒரு கட்டத்துல சொல்வார்கள், என்னுடைய கணவனுக்கு ஹலீஃபா பதவி கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து அவர் ஜனாபத்துடைய குளிப்பு குளிக்கல்ல. ஏன்? மனைவியோடு சேர்ந்து வாழ்றதுக்கு அவருக்கு மனசு வரல, அவ்வளவு பயம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, அவ்வளவு பயங்கரமானது பாரசூரமானது தான் இந்த தலைமைத்துவம். அதிலே விசேஷமா இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு தலைமை தாங்குவது, பொறுப்பு தாங்குவது. நான் ஏன் சொல்ல வரேன்டா, இப்ப சமீப காலமாக இதுல நிறைய பேருக்கு ஆசை வந்து ஆர்வம் வந்து விருப்பம் வந்து எப்படியாவது அந்த போர்ட்ல எப்படியாவது அந்த டெஸ்டி போர்ட்ல எப்படியாவது அந்த டீமுக்குள்ள நானும் நுழைஞ்சிடணும், என்ற பெயர் வரணும், சோசியல் மீடியாவில் இந்த போட்டோ வரணும், இந்த வீடியோ வரணும், எங்கட பேர் உலகத்துல போகும். ஆனா மறுமையில அது எங்களை பெரிய பாதிப்பாக அமைந்து விடக்கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால தலைமை தாங்கக்கூடிய விதத்துல மிகவும் கவனமாக இருக்கணும். இதற்கு நான் தகுதியா? இதை என்னால செய்யலுமா? அல்லாஹ் கேள்விகளை கேட்டா பதில் சொல்லக்கூடிய தாக்கத் சக்தி இடத்துல இருக்கதா? இல்லாட்டி என்ன விட்டுடுங்க, மற்றவர்களை நீங்க தெரிவு செய்யுங்க என்று அமைப்புல நாங்க போனோமோண்டா தான் ஆகிறாவுல இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய பிடியிலிருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற சுரக்கத்தை தந்திருவார்.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.